அத்தியாயம் 2 168. அத்தியாயம் 2 168. மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். ஷைத்தானின் அழிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். ஷைத்தானுடைய அழிச்சூடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இப்ப ஷைத்தான்னா யாரு அப்படின்னு பார்த்தா, கெட்ட செயல்களை தூண்டுறவன் ஷைத்தான். சாதாரணம் தவறான பேச்சுக்களையும் பேச தூண்டுறவன் ஷைத்தான். அதே மாதிரி தவறான பேச்சுக்களை கேட்கறதும் அதில் ஆசையப்படுத்துவதும் தவறான பார்வைகளை கொண்டு மானக்கேடானவற்றையும் தீயவற்றையும் பார்க்கறது பேசுறது, இவை எல்லாமே ஷைத்தானுடைய தூண்டுதல்கள். அந்த ஷைத்தானை நீங்க பின்பற்ற வேண்டாம். இப்ப ஷைத்தான் எப்படி தூண்டான்னு சொல்லும் பொழுது மனசுல அந்த தூண்டுதல் இருக்கு. மனசுல இருந்து தான் உங்களுடைய வெளிப்பாடுகள் அவ்வளோ செய்யறது, பேசுறது, பார்க்கறது, தொடுறது, ஒவ்வொரு விஷயமும் மனசுலேருந்து வருது. அவனுடைய பாதையை நாம தெளிவாக தெரியணும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கு. மனசில் ஒன்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஷைத்தானை நாம் இணைத்து விடுகின்றோம். சும்மா பிளாங்காக இருக்காது, ஒன்றுமில்லாமல் எப்போதுமே மனசு இருக்காது. ஒன்று அது நல்லது இருக்கணும், அப்படி இல்லைன்னா கெட்டது இருக்கணும், ரெண்டு தான். அல்லாஹ்வுடைய நினைப்பு எப்போ இல்லையோ கெட்டது அங்கே மாற்றப்படுது. எந்த விதமான கருத்து வேறுபாடும் இதில் வேண்டாம். அல்லாஹ் நினைக்காத போது இவர்கிட்ட பேசலாமா, அவர்கிட்ட பேசலாமா, இதை பார்க்கலாமா, இந்த விஷயத்த நாம் செய்யலாமா, ஊருக்கு ஃபோன் போட்டு பேசலாமா. இப்போ உதாரணமாக நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட பேச போகிறேன், வச்சுக்கிறோம். என்ன பேச போகிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குதா, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த கேள்வி. பிரச்சனை இருந்தால் நீங்கள் போய் சரிப்பட்டு போகிறீங்களா, எல்லாம் நல்லா இல்லாட்டி நீங்கள் போய் மாற்றிட போகிறீங்களா, என்ன விஷயம் நடந்துட்டுருக்குது, உங்களுக்கு என்ன கேள்வி, அதை பற்றி பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வேண்டாங்கிற பிரார்த்தனை இருக்கு, எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க, இனியும் நல்லபடியாக நன்றியோடு இருக்கட்டும் அல்லாவுக்கு அப்படிங்கிறது பிரார்த்தனை இருக்கு. ஏதோ உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா, வர வேண்டாங்கிற பிரார்த்தனை இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம், இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது நீங்களா அல்லாஹான்னு கேட்டால், நிச்சயமாக இறைவன் மாற்றி அமைக்கக்கூடியவன். ஒரு எண்ணம் வரும்பொழுது ஷைத்தான் கொண்டு வருவான், என்னன்னு கொஞ்சம் கேட்பேன் என்ன நடக்குதுன்னு. நான் அடுத்த கேள்வி ஷைத்தான் கேட்குறேன், ஒரு பிரச்சனை வந்து நான் என்ன செய்ய போகிறேன். உதாரணமாக வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மாமனாருக்கும் மாமியாருக்கும் உதாரணம் சண்டை, என்ன செய்ய போகிறீங்க, அம்மா பக்கம் பேச போகிறீங்களா, ஒய்ஃப் பக்கம் பேச போகிறீங்களா. அம்மா பக்கம் பேசுனா அங்கேருந்து உங்களுக்கு துயரம் தான், ஒய்ஃப் பக்கம் பேசினாலும் அங்கேருந்து கஷ்டம் தான். இந்த ரெண்டில் யார் பக்கம் நிற்பீங்க, ஷைத்தான் எப்படி தூண்டுறான் பாருங்க. எதன் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லையோ அது உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது போல அது நீங்கள் அதை முறைப்படுத்தி வைக்கிறவங்களாக உங்களுக்கு நீங்களே பெருமை கொண்டு இதன் காரணமாக பேசக்கூடிய பேச்சுக்கள் ரெண்டு பேர்த்தையுமே இன்னும் கொஞ்சம் விரோதத்தை அதிகப்படுத்திடும். அவங்க விரோதம் மட்டுமில்லை, அவங்க தனித்தனியாக உங்கள் மேலே விரோதம் அதிகமாகிருக்கிறோம். அவங்க நினைப்பாங்க இவன் அவன் பக்கம் சாஞ்சிட்டான், இவங்க நினைப்பாங்க நம்ம அவங்க பக்கம் சாஞ்சிட்டோம், ரெண்டு பேருக்குமே மனக்கசப்பு. இது ஷைத்தானுடைய அடிப்படை அழிச்சுவடுகள். அல்லாஹ் ஒருவனை நினைப்பதை தவிர்த்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, ஃபோனில் ஊருக்கு போட்டு கேட்குறீங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது கேட்கறது முன்னாடி வரைக்கும் அமைதி இருந்தது. அந்த அமைதியை பாதுகாத்துக்கிட்டதுங்கன்னு சொன்னால் அங்கே அமைதி எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்களா? இந்த அமைதியான சூழ்நிலையில் அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுமா, அல்லது என்னால் முடியலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் அல்லாட்ட கேட்கணுமா? முதல்ல உங்களால் முடியும்னு நீங்கள் என்ன வச்சீங்க, உங்களை என்ன வச்சீங்க, காரியங்களை உங்களால் முடிச்சிட முடியும், சீர்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க. ஆனால் அது கைமிஞ்சி போகும்போது என்னால் முடியலையேங்கிறதுக்காக ஒன்று நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் அல்லாஹ் வச்சுருக்கோம். எப்போதுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம், இந்த அட்வைஸ்லாம் செல்லுபடி ஆகாது. எப்போதுமே அல்லாஹ்வுடைய எண்ணம் மட்டும் இருந்தால் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய காரியங்கள் அவ்வளவும் நேர் வழியில் முறைப்பட்டு நிற்கும். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டாலும் சரி, ரெண்டு பேருக்குமே தெரியும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. காரணம், அங்கேருந்து அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, நம்ம தான் சால்வ் பண்ணிக்கிறோம். மூணாவது மனுஷன் இருக்கிறத கொண்டு தான் இங்கே சண்டை நடக்குது. மூணாவது மனுஷன் மட்டும் இல்லைன்னா சண்டை நடக்காது. தன்னால் அவங்க வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இது அல்லாஹ் உதவி. நாம் உடன் நுழையும் போது தான் பிரச்சனை அதிகமாக்குறோம். உங்களுடைய பாதையில் ஷைத்தானுடைய அடிச்சுடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அதாவது அவன் உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி அமைச்சிக்காதீங்க. அனுமதிக்கப்பட்டவற்றில் தூய்மையானவற்றை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், பரிசுத்தமானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். அனுமதிக்கப்பட்டவற்றில் எது அனுமதிக்கப்பட்டது சொன்னால், நேர்மையான செயல்களும் நன்மையான எண்ணங்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேர்மையான செயல்களும் தெளிவான எண்ணங்களும் கொண்டு வாழக்கூடிய அந்த நேரங்களில் அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்க தவிர உங்களுடைய வழிமுறைகள்லேருந்தோ அல்லது நீங்கள் இது நல்லது கெட்டதுன்னு பார்த்தோ செய்யலை. நீங்கள் இறைவன்ட்ட திரும்ப நீங்கள் சொன்னால் இனிமேல் தான் நல்லது எது கெட்டதுன்னு அவங்களை அறிவிப்போம். காரணம், பல சமயங்களில் நம்ம நான் நல்லது தான் செஞ்சேன், இது இப்படி போய் முடியும்னு தெரியாது, எனக்கு யார் தெரியும், நல்லது தான் சொன்னேன், அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, நம்ம எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு மூடிட்டு வந்திருக்கணும், அது செய்யலை சொல்லியிருக்கோம். அப்போ நல்லது கெட்டது கூட அல்லாஹ் அறிவிச்சால் தவிர நீங்கள் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நல்லதாக இருக்க போகிறதில்லை. அது கெட்டதுன்னு வாய் மூடிட்டு இருக்கிற சமயத்தில் பேசி இருந்திருக்கணும், அது செய்யலை. இந்த மாதிரி நல்லதை கெட்டதாக பார்க்கறதும் கெட்டதை நல்லது நினச்சிட்டுருக்கிறதும் நம்முடைய போக்கு. நான் ஒரு காரியத்தை செய்வேன்னு மனசில் நான் எண்ணம் கொண்டிருக்கிற வரைக்கும் நல்லதையும் கெட்டதையும் மாற்றி பார்ப்பேன். இது கடுமையான சோதனை. எப்போ அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டுட்டு வேற ஒரு எண்ணம் வருதோ அதிகமாக பாவ நினைப்பு தேடுறோம். அதிகமாக நம்முடைய எண்ணங்களில் சீரான பாதையை நம்ம மேற்கொள்கிறோம், சிறப்பான பாதைக்காக வேண்டி. நீங்கள் அனுமதிக்கப்பட்டவற்றில் அழகானதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமானவற்றிலிருந்து உண்ணுங்கள். புரியுதா அப்படின்னு சொன்னால், அனுமதிக்கப்பட்டது நல்லது, நல்லதெல்லாம் என் கையிலேருந்து, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க உங்களுடைய பாதை எண்ணங்கள். சாதாரணமாக நல்ல பாதையில் நீ என்னை வழிநடத்திறவினேன்னு கேளுங்க, அவ்வளோதான். அவனுடைய எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நம்ம வேலை செய்யும்போது இன்னைக்குள்ள வேலை செய்யும் பொழுது நன்மையாக்கியவை இறைவனே நல்ல பாதையில் செலுத்து. நன்மையானது நல்ல பாதையிலையும் நம்ம போயிட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறது அடையாளம். மனசில் சோர்வோ உடம்புல களைப்போ தீட்டாது. ஒரு நாள் பொழுதுல மனசில் சோர்வோ உடம்புல களைப்போ தீட்டாது. என்னடா இதே வேலையாக இருக்குது, நமக்கு எப்படா கஷ்டம் தீரும், அது மாதிரி நினைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் உதவி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் உதவி வந்தால் இன்னும் வேலை இருக்குமா, இன்னும் நல்லபடியாக அமையுமா, அந்த மாதிரி என்ன வரும். இந்த எண்ணங்களோடு நம்ம வாழணும். நாம் வந்து தூய்மையான பாதையில் இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கான அடையாளம். இப்போ நேர்மையான பாதையில் நாம் என்னன்னு சொன்னால், மனசு நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை என்னென்னா, அல்லாவுடைய உதவி இல்லாமல் எந்த உதவியும் இல்லை, அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லாமல் எந்த பாதுகாப்பும் இல்லை, அவன் இல்லாமல் உதவியும் இல்லை, அவன் இல்லாமல் பாதுகாப்பும் இல்லை. இந்த ரெண்டையும் நாம் மனசை கொண்டிருக்கணும். இதை கொண்டிருக்கிற வரைக்கும் தூய்மையான பாதையில், அனுமதிக்கப்பட்ட பாதையில் நீங்கள் போகிறீங்க. அத்தியாயம் 2:168. அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், பரிசுத்தமானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். அனுமதிக்கப்பட்டது நாக்காற்ற வழி, அல்லாஹ் சொல்றது அப்படிதானே? அனுமதிக்கப்பட்டது நாக்காற்ற வழி, நீங்க தேர்ந்தெடுக்க வழி இல்லை, நீங்க நினைக்கிறதெல்லாம் வழி கிடையாது, நாக்காற்ற வழி. அந்த வழியில மனசுல சோறு ஏற்படாது, மனசுல குதூகலம் இருக்கும், மனசுல அமைதி இருக்கும், களைப்பு ஏற்படாது, உற்சாகமா இருக்கும் உடம்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சனையும் வாழுங்க, ஒவ்வொரு நாளும். அது இல்லாத பட்சத்தில் என் இறைவனே எனக்கு நேர்வழி காண்பிப்பாயாக. அது இல்லாத பட்சத்தில் எனக்கு நன்மையான பாதைகளில் வழிநடத்த இறைவனேன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும். மனசில் உள்ள சோர்வு நீங்களும் உடம்புல உள்ள களைப்பும் போயிடும் எந்த நேரத்திலையும். காரணம், நீங்கள் எப்போ அல்லாமல் நினைக்கலையோ அப்போ சோர்வையும் களைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதைகளை நீங்கள் போயிட்டுருக்கீங்கிறதுக்கான அடையாளம் தான் கடைசியில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அந்த வேலை. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தமாக. மனசில் சோர்வு தீண்டக்கூடாது. அல்லாவுடைய எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவன் உங்களை படைச்சான், உங்களை வாழ வச்சுட்டுக்கிறான், இறுதியாக அவன் கைப்பற்றுவான். இதில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது மனசு, அந்த மனசில் நான் இருக்கேனா அல்லது என்னை மரண்டிகளா, இவ்வளோதான் வாழ்க்கை குறவும். எப்போ ஒருத்தட்ட நம்ம ஃபோன் பண்ணி விஷயம் கேட்கணுன்றோமோ அப்போ வேண்டாம், அல்லா இருக்காங்க. அந்த மனசு அமைதி வந்ததுக்கு பிறகு ஃபோன் பண்ணுங்க, அழகாக இருக்கும். மனசில் அமைதி இல்லாமல் வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்காதீங்க யார்ட்டையும், நல்லா இருக்காது. அப்போ ஒரு பெருமையை கொண்டு பேச வேண்டாம், நான் இன்னைக்கு இந்த காரியம் செய்ய அந்த காரியம் செய்ய இப்படி செஞ்சியா அப்படி செஞ்சியான்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் ஏவரத்துக்காகவோ என்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காகவோ யார்ட்டையும் பேசக்கூடாது. அதிகாரம் எல்லாம் அவனுக்குரியது, இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் அளித்தோம். நான் வந்து ஒருத்தர் இப்படியாக அப்படியாக நினைக்காம முதல்ல அல்லாவுக்கு பயப்படுவோம், பிறகு பேசுவோம். அல்லாவுடைய எண்ணம் அங்கு வருமே தவிர என் பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அல்லா உணர்த்துவான். உங்களை இயற்கையிலேருந்து உணர்த்தும் பொழுது நான் என்ன காரியத்தை உங்களை ஏவி நீங்க செய்யறீங்களோ அதை விட சிறப்பாக இருக்கும். நானே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நான் எப்படி கூட செய்ய மாட்டேன், நான் தான் செஞ்சிருக்க மாட்டேன், நல்ல விதமாக முடிஞ்சிருக்குதுன்னு நம்ம சிறப்பாக பல சமயம் நினைச்சிருப்போம் இல்லையா. நான் போயிருந்தா கூட இந்த மாதிரி ஆயிருக்காது, நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இந்த காரியம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒவ்வொரு மூச்சிலையும் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன். என்ன முதலாவதுவைங்க உங்களுடைய அடுத்தது போதும். ஆனால் நீங்க உங்களை முதலாவதாக வச்சுக்கிட்டு எங்களால் முடியலையே எங்களுக்காக வேண்டிய அடுத்த ஆல்டர்னேட் என்ன வச்சிருக்கீங்க, கல்லாட்ட முறையில் வேறு என்ன செய்யறது, எனக்கு வழி இல்லை அப்படிதானே. இது இறைவனை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இறைவனை தூய்மைப்படுத்த வேண்டிய முறைப்படி நீங்க தூய்மைப்படுத்தல, அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நீங்க கண்ணியப்படுத்தல. சைத்தானுடைய அடிச்சுவரை பின்பற்றாதீர்கள். உங்களை முதல்ல முக்கியமானவங்களாக முன்னிலையில நிறுத்தாம அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி காரியங்களை செய்யுங்க. உங்களால் முடியாமல் போனதுக்கு அப்புறமா அல்லாட்ட திரும்பவும் ரெண்டாம் தரமாக ஆக்காதீங்க. அதில் ஷைத்தான் கண்டிப்பாக இருக்கான், அது நினைக்க விடவும் மாட்டான். ரொம்ப முடியாமல் நாம் ஒரு பிரச்சனையை மோசமாக்கிட்டு அதில் நானும் சிக்கிக்கிட்டு சீரடியக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இறைவன் பக்கம் திரும்புவீங்க. அந்த நேரத்தில் இறைவன் உங்களுடைய பிரார்த்தனைக்காக இல்லை, உங்கள் மீது அன்பு கொண்டான், மன்னிச்சான், கருணையோடு உங்களுடைய பிரச்சனை நீக்கலாம். அப்பவும் உங்களை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல மனசை கொடுத்து, நேர்மையான பேச்சை கொடுத்து, நியாயமான உணர்வை கொடுத்து அதுலேருந்து பேச வைக்கலாம். அப்பவும் நீங்கள் நினைப்பீங்க நான் தான் சால்வ் பண்ணேன், ஏன்னா உங்கள் வாய் பேசினதுனால அல்லாஹ் மறந்தனால. செகண்டாக எல்லாம் வச்சுருக்கிற வரைக்கும் நாம் அல்லாவுடைய உதவியை கொண்டு சில காரியங்கள் செய்யும் போது மறந்துடுவோம், அல்லாஹ் மறந்துடுவோம், அப்பவும் தன்னை முன்னிலைப்படுத்துவோம். நான் இந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டேன், நாம் தலையிட்டு இந்த காரியத்தை அழகாக முடித்தோம், இந்த மாதிரி என்ன வந்துடும் வரத்தான் செய்யும். அதனால எப்போதுமே மனசளவில் எண்ணத்தினளவில் என் இறைவனே தூய்மையாக்குன்னு கேளுங்க. மானக்கேடானவற்றையும் தீமையான எண்ணங்களை விட்டும் நீ பாதுகாத்துக்கொள் இறைவனேன்னு எங்கே கேளுங்க. இந்த எண்ணத்தோடு இருங்க. அந்த எண்ணத்தில் அல்லாவற்ற இறைவன் ஒருத்தர் மட்டும் அங்கே நிற்கணும், மனசு நிற்கணும். இந்த எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சனும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது தான் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வருது. அதை விட்டுட்டு மாற ஷைத்தான், நான் இணைச்சு விட்டுறேன்னு சொன்னால ஷைத்தானே நான் இணைத்து விடுகிறேன்னு சொல்கிறோம். அதனால பயப்படுங்க. ஒரு பார்வை பார்த்தா கூட அந்த மனசுக்கு சுகம் கிடைக்கிற பார்வையாக இருக்கட்டும். அவங்களுடைய உடல், அவங்களுடைய பொருள்கள், உடைமைகள் இவற்றிலிருந்து எதாவது கிடைக்குமா நோக்கத்தோடு பார்க்காதீங்க. அவங்களுடைய உடல் உடைமைகள், ஆணுக்கு உடல் உடைமைகள், பெண்ணுக்கு உடல் உடைமைகள், ரெண்டும் அழகாக்கப்பட்டது, புரியுதா? இந்த உடல் உடைமைகளை தவிர்த்து எனக்கு ஒரு உடல் இருக்குது, என்னுடைய சுகம் எனக்குரியது, சொந்தமான சுகத்தை விட அடுத்தவன் சுகம் எனக்கு பிடிக்காது. அப்ப இந்த சொந்தமான சுகத்தை உங்களுடைய உடல் சுகத்தையும் உங்களுடைய உள்ளத்து சுகத்தையும் அதிகரிச்சுக்கிறாங்க, அடுத்தவங்களுடைய உடைமைகள் அவங்க சுகம் இருக்கு நினைச்சீங்கன்னு சொன்னா எந்த விதத்துல இது உண்மை, எந்த விதத்துல இது சத்தியன்று வீணான கற்பனை இல்லாமல் என்னது? நான் என்னுடைய சுகத்தை விரும்புவோனா அடுத்த சுகத்தை விரும்புவோனா? விரும்ப மாட்டேன். என் சுகத்தை விரும்புவேன். அப்படின்னா உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த சுகத்தில் வாழ்றதை விட்டு அடுத்தவங்களுடைய உடைமைகளை பறிச்சுக்கிட்டு வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்களுடைய உடலோ உடைமைகளோ உங்களுக்கு சுகத்தை தரப்போறதில்லை. இறைவன் நாளை நாள் தவிர அவன் அனுமதிக்கப்பட்டதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் நாம மனசுலேயே உடல் உடைமைகளை கொண்டு வாழ்ந்துட்டுக்கிறோம். நம்ம உடல் உடைமைகள் எல்லாம் கொடுத்ததில் திருப்தி கொள்ளாமல் இதை நமக்கு உயர்த்துவாங்கிற இது மட்டும்தான் நமக்கு அழகாக இருக்குங்கிறத அந்த எண்ணத்தை நாம் தவற விட்டுட்டோம். ஏன் மனசுக்கும் ஏன் உடலுக்கும் எனக்கு இயற்கையானது எதுவோ அது மட்டும்தான் நிலைச்சு நிற்கும் சுகம்னா அது மட்டும்தான் சுகம். உங்கள்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குறேன், அதில் எனக்கு சுகம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு நான் அதை வாங்குறேன். நீங்கள் கேட்குறீங்க இது வந்து ஒரு 2000 ரூபா அப்படி சொல்கிறீங்க. நான் 2500 கொடுத்துட்டு வாங்கலை, உங்கள் சுகத்தை கொடுத்துட்டு நான் வாங்குறேன். இது நேர்வழி. ஆனால் அந்த 2500 குறைச்சி கொடு குறைச்சி கொடு குறைச்சி கொடு கேட்டு 2499 வாங்கினாலும் சரி நல்லதில்லை, அவன் சுகத்தை கொடுக்கல. மனநிலைன்னு சொன்னால் பொருள் முக்கியம் இல்லை, அருள் முக்கியம். வேற ஜாஸ்தியாக பேசுங்க. 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன அதை கொடுத்து விட்டுட்டு அவன் மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்துறேன், இது நேர்வழி. அப்படி கொடுக்கும் போது இதே மாதிரி கூட அவருக்கும் வரட்டு இறைவனேன்னு கொடுக்க அழகான பொருளை தருவார், சுகமான பொருளை தருவார், தேர்ந்தெடுத்து தருவார். கெட்டவங்களுக்கு கெட்டதை கொடுப்பாங்க, நல்லதுக்கு நல்லது கொடுப்பாங்க. உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் உறுதியாக இறைவனுடைய உதவி வேணும் அங்கேங்கிறதுல நீங்கள் அமைஞ்சிருங்க. அங்கே உங்களுடைய நன்மைகளுக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக்கணும். இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் முன்னுங்கள். அனுமதிக்கப்பட்ட வகையில் செயல்படுங்க, என்னுடைய உதவி இல்லாமல் செயல்படாதீங்க. எண்ணங்கள் தான் உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது. எதை தேர்ந்தெடுக்கீங்கன்னா எண்ணத்தை பொறுத்து இருக்குது. எனக்கு நேரான பாதை வேணும்னு சொன்னால் ஒவ்வொருடைய வார்த்தையிலையும் கெட்டது நல்லது இருக்குது, அதை பிரித்து பார்த்து நேரான நேர்மையான எனக்கு வேணும்னு ஆசைப்படுங்க. இரண்டு உதவி தேடுங்க, அவனுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம நல்லது கெட்டது நினைப்போம், கெட்டது நல்லது நினைப்போம். அது ஒவ்வொரு முறையும் நான் நல்லதான் செய்யணும், எனக்கு ஏன் கெட்டது வருது? நான் டெய்லி வந்து என்னுடைய உழைப்புக்காக நான் வந்து என்னுடைய நேரத்தை செலவு செய்யணும், எனக்கு ஏன் சோர்வு வருது, எனக்கு ஏன் களைப்பு வருது? இதனுடைய சோர்வும் களைப்பு எனக்கு வர வேண்டான்னு விரும்புகிறேன். எனக்கு நேரான பதிவு இருந்தால் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சு எனக்கு சுகமாக இருக்கும் தவிர கஷ்டமாக இருக்காது. நமக்கு பெரும்பாலும் எல்லாம் அப்படி அமைச்சிருக்கிறோம், சோர்வையும் களைப்பையும் நீக்கிருக்கிறோம், இன்னும் அதிகமாகிக்கிறோம். என் காரியத்தில் நான் ஈடுபடும் பொழுது அதில் இரண்டு உதவியை முன்னே நிற்கும். என் காரியத்தில் என்னுடைய அறிவு முதல் நிற்கக்கூடாது. எந்த வேலையாக இருக்கட்டும், அது படித்தவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், அல்லது உன்னத்து கூலி வேலை பக்கத்து வேலையாக இருக்கட்டும், அல்லது சொந்த வேலையாக இருக்கட்டும், மற்றவங்க பார்வையில் எனக்கு அறிவில்லைன்னு இருக்கட்டும். ஆனால் யாவற்றையும் மிகைத்த மாபெரும் ஞானம் மிக்கவும் நல்லா அவங்ககிட்ட எனக்குள்ளே வரக்கூடிய வழி வேறு எவனுக்கும் உலகத்தை வராது. எனக்காக வேண்டி எனக்காக வேண்டி எனக்கு அவன் அறிவிக்கிற வழியை விட சிறப்பான வழி உலகத்தில் எவனும் தர முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு நாள் பொழுதும் நீங்கள் கவனிச்சுன்னு சொன்னால் மனசில் சோர்வும் உடலில் களைப்பும் வராது. அந்த வாழ்க்கை வந்து அல்லாவுடைய பறக்கத்தோடு அல்லாவுடைய பெரும் பாக்கியங்களோடு நாம் மன்னிப்போடு இறக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும். இந்த வாழ்க்கையை நாம் உரிய வகையில் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அவனை முன்னிலைப்படுத்தி அவனை மட்டும் மனசு வச்சு நன்மையை கொடு நன்மையை கொடு நன்மையை கொடு ஒரே எண்ணம். அது என்ன நன்மைகள் கூட தேவையின்ற அவசியம் இல்லை. நன்மையும் சுகத்துக்குரிய பாதையும் கொண்டு என்ன வழியுறுத்த ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு மற்றவர்கிட்ட கேட்கறது நன்மை நம்ம எடுப்போம் கேட்டது விட்டுரும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தரக்கொடுக்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளும். 268 அத்தியாயம் 268 அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையுமே நீங்கள் உண்ணுங்கள். எண்ணங்களில் நீங்கள் கொள்ளுங்க, அது சாப்பிட்றதை விட மிகப்பெரிய திருப்தி கொள்ளக்கூடியது. நீங்கள் பொருள்களை அனுபவிக்கிறத விட பெரும் திருப்தி கொள்ளக்கூடியது. அதுலேருந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய சுகத்தை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த பலன்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஷைத்தானுடைய அடிச்சுடுகளை பின்பற்றாதீர்கள். முதல்ல உங்களுடைய அறிவை முன்னுக்கு வச்சு செஞ்சுட்டு அப்புறமா அல்லாஹ் கூப்பிடாதீங்க. நல்லா தெரிஞ்சா கூட அல்லாட்ட உதவி செய்யறது. இப்ப செய்யுங்க, அங்கதான் கலைப்பு சோறு நீக்கப்பட்டு இதனுடைய பலன்கள் முழுமையாக்க கொடுக்கப்படும். நிச்சயமாக அவன் நமக்கு பகிரங்கமான பகைவன். நீங்க உங்க காலத்தில் நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நான் செய்யணும், நான் செய்யணே வரும், நல்லா செய்யணும், நல்லா செய்யணும் வரும். இந்நிலையத்தை எனக்கு எல்லாம் எனக்கு நினைவு தரணும், எல்லாம் எனக்கு உதவி செய்யணும். அந்த எண்ணம் நமக்கு எல்லாத்துக்கும் மேலே உண்டு, முதன்மையாக நிற்கணும். இந்த எண்ணத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக சைத்தான் அடிச்சு கொடுக்கலே, அவன்கிட்ட நெருங்க முடியாது. இப்போ உங்களுடைய காரியங்களுடைய பரிசுத்தன்மை உங்களுக்கு விளங்கும். களைப்பும் சோர்வும் இல்லாத வாழ்க்கை ஒவ்வொரு நாள் படுதும், அதனுடைய பலன்களோ மனசுக்கு நிறைவானது. என்ன முன்ன படுத்தி செய்யும்போது களைப்பும் சோறும் உண்டு, அதனுடைய பலன்கள் நல்லது மாதிரி தெரியும். நாலு காசு சம்பாதிப்பீங்க, ஆனால் நல்லது இல்லை. இரண்டு பாதையில் களைப்பு சோர்வை இல்லை, என் காரியம் முடிஞ்சது. பலன்கள் நான் பார்க்கக்கூடிய அளவில் பொருட்களவா இருக்குது, அதனுடைய காரியம் சிறப்பானது நம்புங்க. நாளைய வாழ்க்கைக்கு இந்த பாதையில் உங்களுடைய காரியங்கள் இன்னையிலும் நடக்கணும். களைப்பும் சோர்வும் மனசு வரக்கூடாது. மனசுடைய சோர்வு நீங்க தீமையான எண்ணங்கள் அவ்வளவா இல்லை. இன்னைக்கு உடல் கலைப்பு ஏற்பட நல்ல பலன்கள் தான், எனக்கு பொருளிப்பில் பலன்கள் ஆட்டாலும் அழகான பலன்கள் தான் வாழ வைக்கப்பட்டுக்கிறேன். இதனுடைய நாளைய வாழ்க்கைக்கான அளித்தலும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும்.